ആടുടെ നാമത്തേക്ക് മഹിമയുണ്ടാകട്ടും. എന്തിനും ദൈവം നമ്മത്തിലെ വാസമാരുക്കുക. ആടുടെ പരിശുദ്ധ നാമത്തേക്ക് മഹിമയുണ്ടാകട്ടും. ആണ്ടവനായ യേശു ക്രിസ്തു നമ്മത്തിലേക്ക് ഇരിക്കുന്നതാണ് നമ്മുടെ മേന്മൈ. ക്രിസ്തു സഭയ്ക്ക് തലയാക ഇരിക്കുക. ആകവേ വേദം ചൊല്ലുന്നത് അവർ സഭയെ പോഷിത്ത് കാപ്പാറ്റുക. എപ്പടി നാം നമ്മുടെ സ്വന്ത ശരീരത്തെ പോഷിത്ത് കാപ്പാറ്റുകറോമോ അതുപോലെ ക്രിസ്തുവും സഭയെ പോഷിത്ത് കാപ്പാറ്റുകാർ എന്നൊരു വേദം ചൊല്ലുന്നത്. ആനുടെ നാമത്തേക്ക് മഹിമയുണ്ടാകട്ടും. திருப்பிக் கொள்வோம் என்ற செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 16 அதிகாரம் The book of Genesis chapter 16 எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 16 அதிகாரம் அதில் ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 16 அதிகாரம் படிங்க. 13-14 வாசிக்கு. 16 அதிகாரம் 13-14.
அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகியால் அந்த துறவு பேர் லகாயிரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேசுக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார்
அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னுடைய பேசில கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், யூ ஆர் த காட் ஹூ சீஸ் மீ, நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் என்கின்ற ஒரு அடிமை பெண் ஆண்டவருக்கு அழகான அருமையான ஒரு பெயர் வைத்தார். அதுதான் நீர் என்னை காண்கிற தேவன். இன்றைக்கும் தேவன் நம்மை காண்கிறார், சந்தேகமே இல்லை. நம்மை பார்க்கிறார். சொல்ல போனால் தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். 24 hours. ஹலோ, தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். Do you believe it? Day and night, morning and evening, without any space, இரவும் பகலும் இடைவிடாமல் தேவனுடைய கண்கள் உன்னையும் என்னையும் கவனித்துக் கொண்டே இருக்கு. இந்த உலகத்தில் பல கண்கள் இருக்கலாம், பல கண்கள் நம்மை பார்க்கலாம். ஆனால் எந்த ஒரு கண்கள் கண்ணும் நம்ம எப்போதும் பார்த்துக் கொண்டே இருக்கவே முடியாது. ஆனால் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிற கண்கள் உறங்காமல் தூங்காமல் பார்த்துட்டே. ஆகவே நீ எங்க போக வேண்டாலும் போ, எதை செய்ய விரும்பினாலும் செய். ஆனால் இவையெல்லாவற்று நிமித்தம் தேவன் உன்னையும் என்னையும் ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கும். ஆகவே தெளிந்த புத்தியுள்ளாக இருந்து ஜெபம் பண்றதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்றார். ஆகார் ஆண்டவருக்கு பெயர் வைத்தால் நீர் என்னை காண்கிற தேவன். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை ஆகார் இந்த சூழ்நிலையில் தான் அவள் கண்டுகொண்டார். ஓடினாள், ஓடினாள், ஓடினாள். எங்கே ஓடுகிறேன் அவனுக்கு தெரியல. பட் எஸ்கேப் ஆகி ஒரு அடக்குமுறையில் இருந்து தப்பித்து தன்னை விடுதலையாக்கிக் கொள்ள விரும்பி எங்கே போறும்னு தெரியாமல் ஓடிட்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவளை சந்தித்தார், அவளோடு பேசினார். அப்பொழுதுதான் ஆகார் புரிந்து கொண்டால் தன்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு அப்படின்னு சொல்லி. எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்த ஆகாரை இடைமறித்த ஆண்டவர் அவளோடு பேசி அவளை திருப்பி அனுப்பினார். அதை குறித்து நாம் பார்க்க போறோம். ஆனால் இந்த 12 வசனத்தை படிங்க, சீக்கிரம் 12 வசனத்தை 11-12 படிங்க.
பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் நங்களாப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அவன்
மனுஷனாயிருப்பான். பிறக்கிறதுக்கு முன்னே, பிறக்கிறதுக்கு முன்னே ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் என்று, அதுவும் குறிப்பாய் ஆகாரின் கருவிலே இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று தேவன் சொல்லிட்டார். அது எப்படி
இருப்பான்னா,
மனுஷனாக இருப்பான். மட்டுமல்ல,
அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும்,
அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும்,
எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும்,
எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும்
இருக்கும்
இருக்கும்.
தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார்.
எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். சரி, இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி பல 100 வருஷங்கள் ஆயிற்று. ஆனால் இதை கவனிங்க, இன்றைக்கும் இந்த வார்த்தை சம்பவித்துக் கொண்டே இருக்கு. எல்லாருக்கும் விரோதமாக குடியிருப்பான், தன் சகோதரனுக்கு விரோதமாக குடியிருப்பான். இஸ்மவேல் என்கின்ற ஒரு பெரிய ஜாதி உருவாகி இந்த உலகெல்லாம் இன்றைக்கு பறந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். ஆகவே இஸ்மவேல் என்கின்ற ஒரு இனம் உருவாக ஆகார் காரணமாக இருந்தார் என்று மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. இவரை கவனி, சாரா ஆபிரகாமுடைய அன்பு மனைவி, பயபக்தியான பெண், கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கானானிலே ஆபிரகாம் குடியிருந்த பிற்பாடு சாராய்க்கு பிள்ளைகள். ஆகவே சாராள் உட்கார்ந்து யோசிக்கிறார், இப்படியானால் என் குடும்ப நிலைமை எப்படி இருக்கும், என் பிற்கால வாழ்வு எப்படி இருக்கும், ஓ என் எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும் என்று இந்த பெண் சாராள் உட்கார்ந்து யோசித்தாள் 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 யோசித்தாள். அப்பொழுது அவள் உள்ளத்திலே ஒரு திட்டம் உருவாயிற்று. அது என்னவென்றால், தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை நான் ஆபிரகாமுக்கு கொடுப்பேன், அவள் மூலமாக என் வீடு ஒருவேளை கட்டப்படும். இஸ்மவேல் என்கின்ற ஒரு சந்ததி ஆகார் மூலமாக உருவாகிட்டது. இது உருவாக காரணம் சாரா. ஆகவே சாராளுடைய திட்டத்தை அவள் செயல்படுத்த தன் கணவன் ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாமே, எனக்கு பிள்ளை பாக்கியம் அல்ல, என் வீடு கட்டப்பட என்னுடைய வேலைக்காரியை நான் உமக்கு கொடுக்கிறேன், நீர் அவளோடு சேர், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படலாம். இதற்கு ஆபிரகாமும் அக்ரி பண்ணிட்டார். அதற்கு முந்தின அதிகாரம் 15 அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா இருந்தால், ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை அழைத்து வெளியே வா என்று அழைத்து வானத்தை அண்ணாந்து பாரப்பா அவன் பார்க்கிறான். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் எண்ணு, இவ்வளவாக உன் சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் அவனுக்கு ப்ரோமிஸ் பண்ணினார். காரியம் இப்படி இருக்க சாராள் ஆபிரகாமை சொன்னார், என்னுடைய அடிமை பெண்ணோடு சேர், அவளால் என் வீடு கட்டப்படலாம் அப்படின்னு. இன்றைக்கு இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆகாருடைய ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் இடையில இருந்த நடந்த இந்த சம்பவங்கள் அல்லது இந்த ஒன்றில் இருந்து இந்த 16 அதிகாரம் வரை, 16 அதிகாரத்திலே இருக்கிற 16 வசனங்களிலும் இருக்கிற இந்த சம்பவத்தில் இருந்து 7 குறிப்புகளை சுருக்கமாக உங்களோடு பேசலாம்னு சொல்லி நான் விரும்புறேன். ஆகாரை குறித்து சாரண திட்டத்திற்கு ஆபிரகாமும் அக்ரி பண்ணினாரும் ஒத்துக்கொண்டார்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இப்பொழுது எது நடக்குது? ஆகார் சாரால் ஆகாரை அழைத்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இதுல இருந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, இதை கவனிங்க. தேவனுடைய திட்டமா அல்லது நம்முடைய சுய திட்டமா? முதலாவது குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய காரியம், தேவனுடைய திட்டமா அல்லது நம்முடைய சுய திட்டமா? ஆபிரகாமை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். சொல்ல போனால் மனுக்குலத்தின் ரட்சிப்பை குறித்த திட்டம் ஆபிரகாமில் இருந்துதான் ஆரம்பமாகுது. ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுக்க ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனிதனைத்தான் ஆரம்பத்தில் தேவன் கண்டெடுத்தார். ஆகவேதான் ஆபிரகாமை அழைத்த போது 12 அதிகாரத்திலே ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறாரு, உனக்குள்ளே இந்த பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ், இப்போ நடக்கும். உனக்குள்ளே இந்த பூமியில் இருக்கிற சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. இன்றைக்கும் ஆபிரகாமுடைய பேர் பெருமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆபிரகாமுடைய பேரின் பெருமை இன்றைக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கிறதை ஒழிய குறையவே இல்லை. வருஷங்கள் பல ஆகிட்டது, ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் அது சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் காலத்தால் அழிக்க முடியாது என்பதை நாம் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆகவே ஆபிரகாமை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க இந்த பூமியிலே வெளிப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த தேவன் தன்னுடைய அனாதி சித்தத்திலே தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்திலே ஆபிரகாமை முதலாவது அழைத்தார். முதலாவது மிஷனரியே ஆபிரகாம் தான். ஆகவே ஆபிரகாமை அழைத்த தேவன் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். தேவன் அவனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் சாராளோ அதை விளங்கிக் கொள்ள முடியாமல், 10 கானான் தேசத்தில் இருந்த பிற்பாடு அவள் சொல்லுகிறாள், என் வீடு அவளால் கட்டப்படட்டும். ஆகவே நீ ஆகாரோடு சேர். இங்கே நாம் என்னத்தை கவனிக்கிறோம்? இப்ப தேவனுடைய திட்டத்தை குறுக்கீடு ஒரு நடக்குது. பார், ஆகார் ஆபிரகாமுக்கு மறுமனை ஆட்டி ஆகிறது தேவனுடைய அனாதி சித்தம் அல்ல. இது ஆகார், இது சாரால் போட்ட பிளான். தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் உணராமல் அவசரப்பட்டு அம்மா சாராள் தன் அடிமைப்பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டார். அதன் விளைவை இன்றைக்கும் இஸ்ரவேல் யூதர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு தேவனுடைய ஜனமே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான காரியம் என்ன, நம்முடைய வாழ்வில், உன்னுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில் தேவன் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்க, நாம் நம்முடைய சுய திட்டங்களாலும் சுய நோக்கங்களினாலும் தேவனுடைய திட்டத்திலே ஒரு பெரிய குறுக்கீடை நாம் கொண்டு வரவே கூடாது. எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காரியம், நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை, நான் இப்பொழுது இருக்கிற நிலைமை தேவ திட்டத்தின்படி இருக்கிறதா அல்லது என் சொந்த திட்டத்திலே, சுய திட்டத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் இயேசு ஒரு கட்டத்தில் இப்படியாய் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? நம் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அதை நாம் உடைத்திடக்கூடாது, அதை நாம் கெடுத்துடக்கூடாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஊக்கமாக இதற்காக நாம் மன்றாடும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ வாழுகிற வாழ்வு, இன்றைக்கு நீ இருக்கிற இந்த நிலைமை தேவ நோக்கத்தின்படிதான் இருக்கிறதா, தேவனுடைய திட்டத்தின்படிதான் இருக்கிறதா, அல்லது தேவனுடைய சித்தத்தின்படிதான் இருக்கிறதா என்பதை சீர்நோக்கி பார்க்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதும் என்னுடையதும் என்பதை நாம் மறக்க கூடாது. நாம் எங்கு நிற்கிறோம், என்ன செய்கிறோம்? இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்விலே தேவன் வைத்திருக்கிற மாபெரும் மகத்தான திட்டத்தை, நோக்கத்தை, சித்தத்தை மறந்து அல்லது அதை இழந்து இந்த உலக பிரகாரமான காரியங்களில் போய் சிக்கிக்கொண்டு கிடக்கிறது எவ்வளவு வேதனையான காரியம். தேவ ஆவியப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்து சிந்திக்காவிட்டால், இதை குறித்து நீங்கள் கவனிக்காமல் விட்டால், கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படும். கண்ணீர் விட்டு ஏசாவை போல தேடினாலும், மனமாறுதலை கண்டறியாமல் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த பூமிக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்விலே தேவன் வைத்திருக்கிற அனாதி நோக்கத்தை உடைத்துவிடக்கூடாது. ஓ, நம்முடைய சொந்த விருப்பங்களும் நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்புகிற காரியங்களும் தேவன் நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிற அனாதி நோக்கத்தை கெடுத்து விடக்கூடாது. ஹலோ, தேவ நோக்கத்தை இழந்து தன் சுய சித்தத்தின்படி வாழுகிறவர் உயிரோடு செத்து போனும் என்பதை நான் உங்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன். தேவனுடைய நோக்கத்திலே நாம் நின்று, தேவனுடைய திட்டத்திலே நாம் நின்று, தேவனுடைய சித்தத்திலே நாம் நின்று உபத்திரவங்களை அனுபவித்தாலும், பாடுகளை அனுபவித்தாலும், அதிலும் நமக்கு ஒரு மகத்தான நம்பிக்கை இருக்குது என்பதை மாத்திரம் நீ மறக்க கூடாது. அல்லது ஆண்டவருடைய நோக்கத்தை இழந்து உன் சுய விருப்பத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்விலே ஒருவேளை இந்த பூலோக சந்தோஷத்தை நீ அனுபவிக்கலாம், ஆனால் ஒரு முடிவு உண்டு என்பதை நீ மறக்க கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் பேசுகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்விலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார், ஆனால் சாராள் அது விளையக்கூடிய முடியல. வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன். அடுத்த வசனம் சொல்றது, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், சாரா சொல்லுகிறார், என் வீடு கட்டப்பட ஆகாரோடு சேரும் என்று சொன்ன போது ஆபிரகாம் அதை அக்ரி பண்ணினார். ஆகவே இஸ்மவேல் என்கின்ற ஒரு மாபெரும் இனம், ஒரு பெரிய இனம் இன்றைக்கு இந்த பூமியிலே உருவாகி காரணமாக இந்த சம்பவம் அமைந்து விட்டது. சில நாட்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பாக நினைக்கிறேன், அப்பொழுது கூட நான் கடைசியாக செய்தியை பார்த்தபோது, அப்பொழுதும் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஒரு நெகோசியேஷன், அதாவது ஒரு பேச்சுவார்த்தை திரும்பவும் ஆரம்பமாகிறது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக. நான் சொல்றேன் கேளுங்க, அரசியலை அறிந்தவர்களோ அல்லது ஆவிக்குரிய கண்களை உடையவர்களோ, நான் சொல்றதை கேளுங்க, இன்று வரைக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற பிரச்சனை தீர்க்கப்படவே இல்லை. 1948 இஸ்ரேலுக்கு தேசம் திரும்ப உருவாகின போதும் ஆரம்பித்த அந்த பிரச்சனை இன்று வரைக்கும் அது முடியாமல் போய்கொண்டே இருக்கிறது. எத்தனை பேச்சுவார்த்தைகள் நடந்தாயிட்டது, எத்தனை பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டாயிட்டது, ஆனாலும் தீர்க்கப்படையில. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, இந்த பிரச்சனையை எந்த அரசியல்வாதியும் தீர்க்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் சார். அதை வந்து தீர்க்கிறதுக்கு வரும் வருவான், அதை குறித்து நான் பிற சொல்றேன். இஸ்மவேல் என்கின்ற ஒரு ஜாதி உருவாக ஆகார் காரணமாயிட்டார். அதற்கு பின்னணி சாரா, அதற்கு ஆபிரகாமும் அக்ரி பண்ணார். என கருமானவர்களே, தேவனுடைய மகத்தான திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தவிடுபடியாக்கும்படியான சொந்த திட்டங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து நாம் திட்டமிடுகிறது பாவம் அல்ல, அத்தேவ நோக்கங்களை உடைத்து போடத்தக்கதாக பூமிக்குரிய காரியங்கள் உலகமாக இருந்தால் அது பரிதாபம், அது நமக்கு தேவையற்றது என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு நீ வாழுகிற இந்த வாழ்வு, நீ இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமை, தேவனுடைய நோக்கத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி தான் இருக்கிறதா என்பதை நீ ஒரு தடவை சீர்தூக்கி பார்க்கிறது உனக்கு மிகவும் தேவையானதும் இன்றியமையாததும் என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் வாசிப்போம், 4:16. சீக்கிரவார்,
அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள்.
ரைட். இப்ப அடுத்த காரியத்தை பாருங்க, நம்பர் 2, தன் நாச்சியாரை என்னவாக எண்ணினாலா,
அற்பமாக.
நல்ல நல்ல தமிழ் போட்டிருக்காங்க இல்ல, நாச்சியார். நான் எனக்கு முதல்ல இதை வாசிக்கல, புரியல, திரும்ப 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 பார்த்து நாச்சியார் நாச்சியார். எங்கட ஊர் பக்கங்கள்ல செல்லமாகவும் இந்த வார்த்தைகளை பாவிப்பார்கள் சொந்த பிள்ளைகளுக்கு. அவள் தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் என்று. யாரு அற்பமாக எண்ணினது? ஆகார். யாரை அற்பமாக எண்ணினது? சாராள். இது எப்படி இருக்கு? நேற்று வரை அடிமைப்பெண், நேற்று வரை வேலைக்கார், இன்றைக்கோ அவரது நிலைமை மாறி இப்ப ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டி என்கின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டால், அது மட்டுமில்ல அதுக்கு அடுத்தபடிக்கு போய் கருவுட்டுட்டான். இப்ப ஆகார் சாராள பார்த்து சொல்றாள், உன்னால இயலாது, என்னால முடியுது பாரு, இப்ப நீயா நானா எப்படி இருக்கு? ஆகவே ஆகார் சாராளை அர்த்தமாக எண்ணறார். இது மிகவும் வேதனைக்குரிய காரியம். சாராள் நினைத்தே பார்க்கவில்லை காரியம் இப்படி நடக்கும் என்று, இப்படி சம்பவிக்கும் என்று சொல்லி சாராள் நினைத்து பார்க்கவே இல்லை. ஆனா இன்றைக்கு நிலைமை முழுவதும் மாறி அடிமைப்பெண், வேலைக்கார், இன்றைக்கு சாராளை அற்பமாக மதிக்காமல் போற நிலைமையிலேயே வந்துவிட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சபையில் இருக்கிற ஒரு நபர் உங்களை அற்பமாக எண்ணிட்டா, ஏ உங்களை பக்கத்தில் இருக்கிறவர் கொஞ்சம் உங்களை மதிக்காமல் போய்விட்டாலே நமக்கெல்லாம் முக நாடி எல்லாம் வேறுபட்டு போயிடுது இல்லையா? ஆனா இங்க பாருங்க, ஒரு வேலைக்காரப்பெண் நிலைமை மாறி இருக்கு பாருங்க. இல்ல கவனிங்க, எப்பொழுதும் நிலைமை ஒரே மாதிரி இருக்காது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது எனி ஆங்கிள், எந்த கோணத்தில் நீங்க எடுத்தாலும் நிலைமை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க, மாற்றங்கள் உண்டாகும். இதை நாம் மனதில் வைத்து நடந்து கொள்வது மிகவும் ஞானமான. சாரா நினைத்து பார்க்கிறது, இப்ப நிலைமை மாறிட்டது. தன் கைக்கு கீழே இருந்தவள், தன் காலடியிலே இருந்தவள், தன் கைகளுக்கு தண்ணி வார்த்தவள், தான் சொல்லுதை செய்தவள் வேலைக்காரி, இப்ப அவளையே மதிக்காமல் போற அசட்டை பண்ணி அற்பமாய் எண்ணுகிற ஒரு நிலைமை மாறிவிட்டது. காலம் மாறிட்டு, நிலைமை மாறிட்டு. என கவனிங்க, அற்பமாய் எண்ணுகிறது பாவம். ஹலோ, அல கவனிங்க, மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறது பாவம். மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறது பாவம். இது குறித்து நான் சிந்தித்த போது வேதத்தில் அங்கே இங்கேயுமாக ஒரு சில காரியங்களின் மறுதலை வந்தது. ஒரு வசன படிகளே, அதே ஆதியாகமம் 30:31
அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தியை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்மறியாடுகளையும் வரியுள்ள புள்ளியுமுள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடிக் கொள்ளப்பட்டவர்களாய் எண்ணப்படும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி
29:31
அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள்.
இது எப்படி இருக்கு? இப்ப உள்வீட்டு சண்டை, உள்வீட்டு நாடகம் அரங்குறது அம்பலத்துக்கு வருது. ரெண்டு சிஸ்டர், லேயாளும் ராகேல், ஒரே கணவனுக்கு ரெண்டு பேரும் மனைவிகள். இது என்ன நடக்குது? என்ன நடந்தது? என்ன நடந்தது? லேயாளிலும் பார்க்க மிஸ்டர் ஜேக்கப், யாக்கோபு ராகேலை அதிகம் நேசித்தபடியால் லேயாள் நெக்லி பண்ணப்படுறார். லேயாளிலும் பார்க்க ராகேலை யாக்கோபு அதிகம் நேசித்தபடியால் லேயாள் அற்பமாக எண்ணப்படுறார். இதை யார் கவனித்தார் சொல்லு? யார் கவனித்தார்? கர்த்தர் கவனித்து அற்பமாய் எண்ணப்பட்ட அவளை கற்பந்தரிக்க செய்தார். இவளுடைய கற்பத்தை என்ன செய்தார்? குளோஸ் பண்ணிட்டார். ஸ்தோத்திர ஆண்டவர நாமத்தை. ஒரு அட்டகாசம் கொஞ்சம் அடங்கணும் பாருங்க. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த அற்பமாக எண்ணுகிறது எப்படி உண்டாகும் என்றால், ஒப்பிட்டு பார்த்தரின் அடிப்படையிலே தான் பெரும்பாலும் இந்த அற்பமாக எண்ணப்படுறது நடக்கும். நான் சொல்ல நல்லா கவனிங்க, ஒப்பிட்டு பார்த்தலின் அடிப்படையிலே தான் பெரும்பாலும் இந்த அற்பமாக எண்ணப்படுற காரியம் நடக்கும். நான் சொன்னது விளங்கப்படுத்த கவனிங்க. இப்ப ரெண்டு சிஸ்டர்ஸ், யாரு? லேயாள் அண்ட் ராகேல். யாக்கோபு அவர்களை திருமணம் அல்லது யாக்கோபுக்கு இவங்க ரெண்டு பேரும் மனைவியாகும் வரைக்கும் அங்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப எப்ப பிரச்சனை வந்துட்டு? ரெண்டு பேரும் ஒருவனுக்கு மனைவியான பிற்பாடு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அடிப்படையிலே? ராகேல் லேயாலும் பார்க்க அழகானவர், லேயாளுக்கு கூச்ச பார்வை. ஆகவேதான் மிஸ்டர் ஏகப்பு லேயாலை விட்டுட்டு ராகேலை பிடிச்சிட்டான். உன்னுடைய இளைய குமாரத்துக்காக செவுனியஸ் நான் உனக்கு வித்தவுடைய எனி சலரி, ஐ ஆம் ரெடி டு ஒர்க் ஃபார் யூ. அப்படி என்ன ராகேல் மேல வைத்த பிரியத்தினால அந்த போன வருஷமே அவனுக்கு சௌனியம் எப்படி போச்சுன்னு தெரியல பாரு. வேலை செய்யற வேலை இன்பமாக இருக்கணும் சொன்னா செய்யற வேலையில ஒரு பிடிப்பு இருக்கணும் பாருங்க. அப்பொழுது நமக்கு நேரம் போறது தெரியாது. வேணுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க என்ன வேலை செய்தாலும் சரி போகட்டுமே. ரெண்டு சிஸ்டர்ஸ், இப்ப ஒருத்தி இன்னொருத்தியில் பார்க்க அழகாக இருக்க, நான் சொல்றது நல்லா கவனிங்க. ராகேல் லேயாளினு பார்க்க ராகேல் ரூபவதியாக இருந்தார், அழகாக இருந்தாலும் பைபிள் சொல்லுதுங்க, நான் சொல்லல. சோ இப்ப ஏக்கு பெருசுறாரு ஒப்பிட்டு பாக்குறான், லேயாளா ராகேலா, ராகேலா லேயாளா, யார் அழகானவள்? ஆகவே ராகேல் அழகாக இருந்தபடியால் அவளும் ரொம்ப கவனிச்சிட்டு லேயாளும் மனைவியாக இருந்தாலும் அவளை நெக்லெக்ட் பண்ணபடியால் அவள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறேன். இப்ப பாருங்க, இது எங்க எப்படி லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டால் ராகேலையும் லேயாளையும் ஏக்கப்பு ஒப்பிட்டு பார்த்த போதுதான் லேயாள் என்னவானால் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று சொல்லப்பட்டது. பெரும்பாலும் மற்றவர்களை நாம் அற்பமாக எண்ணுகிறது, மற்றவர்களை நாம் அற்பமாக எண்ணுகிறது ஏதோ ஒன்றின் ஒப்பிட்டு பார்த்தின் அடிப்படையில் தான் இருக்கும் என்பதை நீங்க கொஞ்சம் அவதானித்து பாருங்க. ஓ, இப்பொழுது நீங்கள் யாரையாவது அற்பமாக எண்ணி இருந்தால் அல்லது எண்ணிக்கொண்டு இருந்தால் எதன் அடிப்படையிலே நீங்கள் அவர்களை அற்பமாக எண்ணுகிறேன் என்பதை சிந்தித்து பார்த்தால் காரியம் விளங்கும். ஏதோ ஒன்றை நாம் ஒப்பிட்டு பார்த்துதான் அப்படி நிலைமைக்கு வருகிறோம் என்பதை நாம் மறக்க கூடாது. இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், புதிய ஏற்பாடுல ஏ சொன்ன ஒரு காரியத்துக்கு நாம போகுமே, திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம், எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 18 அதிகாரம் 19 வசனமா படிங்க, 18:9 லூக்கா 18:9 படிங்க.
அந்தியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவரது உவமையை சொன்னார். ரெண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள்.
ரெண்டு பேர் ஜெபம் பண்ணும்படி போனார்கள்,
ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விவகாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரம்.
இந்த ஆயக்காரனை போலவும் நான் இராதபடியால் உம்மை ஸ்தோத்திரம். கவனிங்க, அந்த ரெண்டு சகோதரிகளை குறித்து சொன்னேன், ஒப்பிட்டு பார்த்து இயக்கப்பு செஞ்ச காரியத்தை இங்க பாருங்க. ஆலயத்தில், ஹலோ, ஆலயத்தில் எதற்கு வந்திருக்காங்க? ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஒருத்தன் யாரு? பரிசேயன். மற்றவன் யாரு? ஆயக்காரன். இப்ப பாருங்க, இப்ப பரிசேயன் ஆலயத்தில் நின்று கொண்டும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டும் அவன் செய்த வேலை என்ன பாருங்க, ஆயக்காரனோட தன்னை ஒப்பிட்டு பாக்குற. ஆஹாஹா, எப்படி இருக்குது? எங்க நிக்கிறோம்? உங்களை சொல்ல, நான் பரிசீலனை சொல்றேன், ரைட். அவன் ஆலயத்தில் நிக்கிறான், ஜெபம் பண்ண போறான், தேவனை பார்த்து பேசுகிறான், தேவனுக்கு முன்பாக நிக்கிறான். அவனை போல நான் இல்லாதபடியால நான் உண்மை சோதரிகிறேன். இது எப்படி இருக்கு? இப்ப என்ன நடந்திருக்கு? ஆலயத்தில் நின்றாலும் தனக்கு பக்கத்தில் நின்று ஆயக்காரனோட தன்னை ஒப்பிட்டு பார்த்துட்டான். ஆஹா, அவனும் பார்க்க நான் உசத்தியா இருக்கிறேன் பாரு. அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறோம்? அவனை அற்பமாக பேச என்ன சொல்றாரு? தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் உண்மையை சொன்னார். ஆகவே மற்றவர்களை அற்பமாக எண்ணினார்கள், தங்களை நீதிமானாக வைத்துக் கொண்டார். எப்படி? மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களிடம் பார்க்க நான் நீதிமான், அவர்களிடம் பார்க்க நான் பரிசுத்தவா, அவர்களிடம் பார்க்க நான் உண்மை உள்ளவன், அவர்களிடம் பார்க்க நான் நீதி உள்ளவன். நான் உங்களை சொல்லல, பரிசுத்தர் சொல்றேன். அவனிடம் பார்க்க நான் நல்லவன், அவனிடம் பார்க்க நான் ஜெபிக்கிறவன், அவனிடம் பார்க்க நான் ஊழிய செய்கிறவன், அவனிடம் பார்க்க எனக்கு நல்ல வேலை, அவனிடம் பார்க்க எனக்கு நல்ல கார் இருக்குது, அவனிடம் பார்க்க எனக்கு நல்ல வீடு இருக்கு, அவனிடம் பார்க்க நான் அழகாக இருக்கிறேன், அவனிடம் பார்க்க நான் பலமாக இருக்கிறேன், அவனிடம் பார்க்க நான் படிச்சிருக்கிறேன், அவனிடம் பார்க்க எனக்கு பணம் இருக்குது. உங்களை பார்த்தா எங்கிட்ட ஒருத்தரும் எங்கள ஒருத்தரும் இப்படி இல்ல பாசன்னு சொல்லுமா போல இருக்குது. ஆனா உங்களோட மனசாட்சியை தொட்டு பார்த்து சொல்லுங்க, இதுல ஒன்றுல நீங்க சிக்கல, ஒருவேளை நாம் ஹெவனுக்கு போகணும். தோத்துறாண்டவர் ஒப்பிட்டு பார்க்கணும், மற்றவர்களோடு நாம ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களை அற்பமாக என்றது. இது பாவம்,
மற்றவர்களை நாம் அற்பமாக நம்முடைய மனதில் என்றதை தேவன் அறிவாரே. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை பார்த்த தேவன் அவள் பக்கம் சார்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணார். என்னை பொறுத்தவர் மிஸ்டர் ஜேக்கப், நீ ராகேலுக்கு சப்போர்ட் பண்ணு. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்ல, நான் இப்படி திங்க் பண்றேன். ஆண்டவர் எப்படி நீதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், இது நான் உங்களுக்கு சொல்லாமல் தெரியும். ஒருத்தி அநியாயமாக அற்பமாக எண்ணப்பட்ட போது தேவனால் அதை பொருக முடியல். ஆகவே அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார், ராகேலுடைய கற்பத்தையோ அடைத்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, மற்றவர்களை நாம் அற்பமாக எண்ணுறது தேவனுக்கு முன்பாக பாவம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஒரு சிலரை நாம் உயர்வாக நினைக்கிறோம், ஒரு சிலரையும் நாம் தாழ்வாக நினைக்கிறோம். ஏன் இந்த வித்தியாசம்? வெளியில இருக்கட்டும், நான் வெளியில் இருக்க மக்களுடைய பிரச்சனையிலேயே வெளியிலிருந்து உள்ளே வந்துவிட்ட நமக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை. வெளியில இருக்கட்டும் வித்தியாசம், ஆனா உள்ளே இருக்கிற தேவனுடைய சபை இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ளே இந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. இந்த வித்தியாசத்தோடு நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே செல்ல முடியாது. ஆகவே அங்க போறதுக்கு முதல் இவைகளை இங்கே களைந்து விட்டு புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இது உங்களுக்கு புரியும். ஆகவே இந்த அற்புதமாய் எண்ணுகிற காரியம் பெரும்பாலும் ஒப்பிட்டு பார்க்கிற தன்மையின் அடிப்படையில் தான் அமையும். அவை தயவு செய்து நான் போன சனிக்கிழமை கேரளாவில் ஒரு திருமணத்துக்காக போயிருந்தேன். அது நூற்றுக்கணக்கான ஆக்கள் வந்திருந்தார். அதுல எனக்கு ஆண்டோட செய்தியை பேசும்படி எனக்கு சொல்லியிருந்தார். நான் கத்துட செய்தியை அங்கே பேசினேன். அப்ப அதுல ஒரு குறிப்பு சொன்னேன், கணவன் மனைவி புதுமண தம்பதிக்கு சொன்னேன், உங்க கணவனை இன்னரோட ஒப்பிட்டு பார்க்காத, உங்க மனைவிய இன்னொருத்தியோட ஒப்பிட்டு பார்க்க ஒப்பிட்டு பார்க்காத. சொல்றவங்களுக்கு புரியுது, புரியுதா? அவங்க இதுதான் சில பிரச்சனை. கல்யாணம் கட்டின பிற்பாடு ஐயா என்ன நினைக்கிறாரு, அவள் மாதிரி நம்ம மனைவி இல்லையே, மனைவி நினைக்கிறார், அன்னார் மாதிரி என் புருஷன் இல்லையே. இத முதல்ல யோசிச்சிருக்கான், இத முதல்ல யோசிச்சிருக்கான். இப்பயும் இதை யோசிக்கிற, இட் இஸ் டூ லேட். ஒப்பிட்டு பார்க்கிற, அவனை பாரு, அட நம்ம புருஷனை பாரு, உள்ள குறுக்குது மனம், ஒப்பிட்டு பார்க்கு. புருஷன் அட அவளை பாரு, கிளிய பாத்திர கிளிய பாத்திர மாதிரி இருக்க, இவளை பாரு அப்படின்னு உள்ள வெளியில சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் உள்ள இருக்கு, அந்த நேரம் வரும்போது வேற விதத்தில் வெளிப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே, நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சோ மட்டும் நாம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒப்பிட்டு பார்க்கிறது அடிப்படையில் தான் நாம் பெரும்பாலும் மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறோம். மற்றவர்களை அற்பமாக எண்ணுறது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை நீங்க மறக்க கூடாது. இப்ப படிங்க ரோமருக்கு எழுதிட்ட நிருபம், சீக்கிரமா வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 14:10, 14:10 ரோமர் நிருபம் 14:10 வாசி.
இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று நினைக்கிறது,
இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளி என்று நினைக்கிறது என்ன?
நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது
என்ன? உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன கேள்வி? ஹலோ, உன் சகோதரனை ரட்சிக்கப்பட்டவனே, நீ உன் சகோதரனை என்னைக்கு சேர்த்தா ரட்சிக்கப்பட்டவனே, உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன?
நாம் எல்லாரும்
நியாயசனத்துக்கு முன்பாக என்ன செய்யணுமோ நிற்கணும். ஆகவே இங்க உட்கார்ந்திருக்க உங்களை எல்லோருக்கும், அல்லது இன்டர்நெட் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற போற எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்றது என்னவெனில், உன் சகோதரனை நீ அற்பமாக எண்ணுகிறது என்ன என்று சொல்லி போட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே. ஆகவே 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 இந்த வார்த்தை உன் மனதில் வச்சு எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்களை அற்பமா என்றதுக்கு துணியாது. ஐயா, நீயும் நானும் கேட்கிற நீங்களும் பேசுகிற நானும் கூட ஒரு நாளைக்கு கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அவை நாம் இந்த குறுகின வாழ்விலே மற்றவர்களை நாம் அற்பமாக எண்ணி தேவ சமூகத்திலே போய் நாம் விற்கப்பட்டு போயிடக்கூடாது. பாருங்க, ஆகவே தோழா நான் சொல்றேன், இப்பவே நாம் கொஞ்சம் திருத்திக் கொள்வோம். மற்றவர்களை பார்க்கிற பார்வையிலே கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வர பார்ப்போமே. ஒருவேளை நம்மளும் பார்க்க அறிவு குறைந்தவர்களாக இருக்கலாம், ஆற்றல் இல்லாதவர்கள் இருக்கலாம், பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம், படிப்பு இல்லாதவர்களாக இருக்கலாம், திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம், சோ அண்ட் சோ. மற்றவர்களை நாம் அற்பமாக எண்ணுறது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை நாம் மறக்க கூடாது. என கருமானவர்களே, ஆகார் சாராளை அற்பமாக எண்ணினார், வேலைக்காரி தன்னாட்சியாரை அற்பமாய் எண்ணுகிற அளவுக்கு இப்படியெல்லாம் மாறி போயிட்டது. ஆடுடைய நாமத்துக்கு மயமுண்டாடு. நம்பர் த்ரீ, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது போயிட்டு என்னவென்றால், இப்ப நாம் வாசிக்க கேட்போம் 16:5 படி.
அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும்,
படி படி.
என் அடிமை பெண் உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கற்பவனிதானதை கண்டு
எண்ணுகிறாள்,
கர்த்தர் உனக்கும் எனக்கும் உமக்கு நடுவே நியாயம் தீர்ப்பாராக என்றாள்.
ரைட், என்ன பாருங்க, இப்ப புலம்புறார் சாரா, ஐயோ நான் என்ன செய்ய, என் வேலைக்காரியை உம்முடைய மடியில கொடுத்தேன், அவள் தான் கற்பவனியானதை கண்டு என்னை அற்பமாக என்றாள் என்று சொன்னது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றார் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவன் என்று நியாயம் தீர்ப்பாரார். இது எப்படி இருக்கு சொல்ல போனா, இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இதுல என்ன தெளிவாகுது, சாரா தான் புலவு விட்டுட்டு இப்ப நிலமும் மாறின உடனே இப்ப யார குற்றம் சாட்டுறா, ஆபிரகாம குற்றம் சாட்டார். ஐயா பார், ஒன்னாலதான் கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவில் என்று நியாயம் தீர்ப்பாராக இந்த காரியத்துக்காக. நடந்தது என்ன, சாராள் தான் திட்டமிட்டு தான் ஆபிரகாம பேசி தான் சாரா ஆகாரம் கொடுத்தாள். ஆனா இப்ப நிலைமை மாறின போது இப்ப என்ன செய்யறாள், ஆபிரகாமை குற்றம் சாட்டுகிறாள். உம்மாலேதான் உமக்கும் எனக்கும் நடுவண்டு கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக சொல்லி. மூன்றாவது குறிப்பு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நம் தவறுகளை மறைத்து மற்றவர்களை நாம குற்றம் சாட்டக்கூடாது. ஹலோ, நம்முடைய தவறுகளை மறைத்து மற்றவர்களை நாம் குற்றம் சாட்டக்கூடாது. நம்மை டிஃபெண்ட் பண்ணுவதற்காக மற்றவர்கள் மேல குற்றத்தை சுமத்தக்கூடாது, குற்றத்தை போடக்கூடாது. தன் பிழைகளை உணர்றவன் யார், 19 நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் நம்ம பிள்ளைகளை நாம் உணராமல் மற்றவர்கள பிள்ளைகளையே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறதே ஒரு பெரிய பிள்ளை தானே. ஹலோ, நம்ம பிள்ளைகளை நாம் உணராமல் மற்றவர்கள பிள்ளைகளையே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறதே ஒரு பிள்ளை தானே. ஆகவே சாராள் இப்ப புலம்புறாள், எனக்கும் உமக்கும் நடுவே என்று கர்த்தர் தியானம் தீர்ப்பாராக. என கருமானவர்களே, நம்முடைய பிழைகளை நாம் மறைத்து மற்றவர்களை நாம் குற்றம் சாட்டக்கூடாது. இப்ப என்ன கவனிங்க, நாம் தவறுகளை நாம் அக்செப்ட் பண்ற அளவுக்கு பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தர நாம மண்டாரம். நாம் தவறு விட்டுட்டோம்டா, அந்த தவறு நாம ஏற்றுக்கொள்ற அளவுக்கு நமக்குள்ள ஒரு 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 பக்குவம் வரல். நாம் தவறை ஏற்றுக்கொள்ளாமல் விடுகிறது ஒரு தவறு, அந்த தவறுக்கு மற்றவர்களை காரணம் காட்டுறது இன்னொரு தவறு. ஆதாமே நீ ஏன் இதை செய்தாய், ஆண்டவரே என்னோடு இருக்கும்படி நீ சிருஷ்டித்த ஸ்திரியானவள் தான் தந்தா, அவன் நானும் சாப்பிட்டு அவன் தன் தவறையோ தன் பாவத்தை அக்செப்ட் பண்ணி, ஆண்டவரே நான் செய்தது பாவம், நான் செய்தது தவறு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னியுங்கள் சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் அப்படி கேட்கிறேன். அவ என்ன சொன்ன, ஏவாளப்பட்ட அவள் தந்தால் நான் புசித்தேன், நீ சிருஷ்டித்து தந்தியன் அவள் தந்தால் நான் புசித்தேன். அவள் அம்மா பார்த்து கேட்டார், ஏவாளே நீ என்னப்பா இதை செஞ்ச, அவளும் அதுக்கு இது அவ சொன்னார், சர்ப்பமென்னு வஞ்சித்தது அதனால்தான் நான் சாப்பிட அப்படி அவளும் ஒத்துக்கொள்ள. அது போல நாமும் பிஹேவ் பண்ணிடக்கூடாது. அந்த சுபாவம் நம்மை தொடரக்கூடாது. ஆதி தாய் வெப்பில் இருந்த அந்த சாயல், அந்த சுபாவம் நம்மை தொடரக்கூடாது. அது மாம்சிக சாயல், மாம்சிக சாயல், அது நாம் நம்மை தொடரக்கூடாது. அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்க பிரதர் ஏன் இதை செஞ்சீங்க? அவர் செஞ்சார், அவர் செய்கிறார். சிஸ்டர் ஏன் இப்படி செய்யறீங்க? அவர் செய்கிறார். சரி, பண்ண கவனிங்க. ஒருவேளை என்ன போல ஒரு ஊழியக்காரன் உங்களை கூப்பிட்டு கேட்கும் போது நீங்க சொல்லு, நாம் எல்லோரும் கிறிஸ்துவ ஞாசனத்துக்கு முன்பாக நிற்போம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அது நாம் விடுகிற தவறுகளுக்கு மட்டுமே நாம் இடையில கொண்டிருக்கூடாது. அது உலகம் அப்படி செய்யுது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அந்த சுபாவத்துக்கு நாம விடை கொடுக்கணுமே. அதுக்கு அந்த சுபாவத்துக்கு நாம விருந்தாளிகள் அல்ல. அல்லது போனா நம்முடைய சுபாவங்களில் மாற்றம் ஏற்படாது. ஆறாமே வாழ சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில தொடர வேண்டிய அவசியம் இல்லையே. நாம் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக, ஒரு காலத்தில் நாம் ஆதாமுக்குள்ள இருந்தது உண்மைதான், ஆனா இன்றைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். இப்ப நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவர்கள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாக நின்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் நமக்கு பழைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில தொடர வேண்டும்? நாம் அதுக்கு இடம் கொடுக்கப்படியா, நாம் அதுக்கு இசைந்து போகிறபடியால் அந்த பழைய சுபாவங்கள் நம்மை தொடருது. தெய்வீக சாயல் நம்மளில் காணப்படாமல் போறது. அது வெட்கம் வேதனையும் கூட. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமுண்டாடும். ஆகவே சாராள் ஆபிரகாமை குற்றச்சாட்டினார். நாமும் அதுபோல நம்முடைய தவறுகளை மறைக்க, மற்றவர்களை எதிர்காலத்திலும் கூட குற்றச்சாட்டாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாடு. நம்பர் 4, நாலாவது காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் 16:6 படிங்க. 16:6 ஆதியாகமம் 16:6.
அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமைப்பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி
போனாள். சொல்லி இருக்குது, ஆங்கில மொழிப்பு சொல்றது, ஆஹார் அவளை விட்டு பறந்து போயிட்டான். இப்போ உனக்கும் எனக்கும் நடுவர் என்று கத்து நியாயத்திற்பாக வாராக என்று சொல்லி சாரா சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்றாரு, சாராளே கொஞ்சம் பொறப்பா, கொஞ்சம் நிறுத்து, இதோ அவள் உண்ட கைகளை இருக்கிறாள், உனக்கு விருப்பமானது அப்படி அவளுக்கு செய். இப்படி ஆபிரகாம் சொன்ன உடனே என்ன நடக்கு தெரியுமா? சாராள் ஆகார என்ன
செய்யணும்?
எப்படி கடினமாக? எதை நான் சொல்றது? அதிகாரமும் அடக்குமுறை. இப்பத்தைய அரசியல் பாணியில இதை நான் சொல்றேன், அதிகாரமும் அடக்குமுறை. அதிகமான அடக்குமுறைகளுக்கு அதிகார துஷ்பிரயோகமே காரணம் என்பதை ஒரு அளவுக்காவது நீங்க ஒத்துக்கொள்வீங்கன்னு நான் நம்புவேன். கணவன் அல்லது புருஷன் என்கின்ற அதிகாரம் சொல்லணுமா? தகப்பன் என்கின்ற அதிகாரம் பிள்ளைகள். இப்ப சாராள் ஆருங்க, நாச்சியா, ஆபிரகாமுடைய மனைவி. இவன் மறுமனையாள். இப்ப ஆபிரகாம் பெர்மிஷன் கொடுத்தாச்சு, உங்க விருப்பப்படி அவனுக்கு செய். இப்ப உடனே அவள் என்ன செய்யறாள்? அதிகாரத்தை எடுக்கிறாள். எடுத்து ஆகார் என்ன செய்யறார்? அடக்கிறார், கடினமாக நடத்தியிருக்கிறார். அதாவது அவள் சாராளை விட்டு, அதாவது விட்டை விட்டே ஓடுற அளவுக்கு கடினமாக நடத்தப்பட்டிருக்கிறாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில வீடுகளில் சிலர் விட்டு ஓடுற அளவுக்கே கடினமாக ட்ரீட் பண்ணப்பட்டாலும் நடத்தப்பட்டாலும் இன்று வரைக்கும் விட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விட்டு ஓடுற அளவுக்கு சாராள் ஆகாரை கடினமாக நடத்தி இருக்கிறார். அதிகாரம் அடக்கி ஆளுகிறார். எத்தனை ஆண்டுகள் ஆகார் சாராளுக்கு வேலைக்காரியாக இருந்தாலும் எனக்கு தெரியல, எனக்கு இவ்வளவு தெரியல. ஆனால் இத்தனை ஆண்டுகள் வேலைக்காரியாக இருந்த போதும் சாராள் அவளை கடினமாக நடத்தல. ஆனா இப்ப நடக்குது பாருங்க, என்னை நீ அர்த்தமாக எண்ணினாய் பாரு, இப்ப நான் பார்க்கிறேன் பாரு. ஹலோ, என்னை நீ அற்பமாக எண்ணினாய் பாரு, துச்சமாக நினைத்தாய் பாரு, என்னை மதிக்காம போனாய் பாரு, என் சொல்ல கேளாம போனா பாரு, இப்ப எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, இப்ப நிலைமை மாறிடுது, இப்ப காரியம் மாறுதாக அமைடுது, இப்ப நான் எடுக்க ரிவெஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி சாராள் என்ன செய்தால், அடக்கி அவளை கடினமாக நடத்திருக்கா. ஆகவே ஆகாரால இருக்க முடியல, அந்த அளவுக்கு அவள் கடினமாக நடத்தி இருக்கிறார். இதை குறித்து என்ன சொல்லலாம், இதுக்கு ஒரு பழி வாங்குதல மட்டுமல்ல, பலமுள்ளவன் பலவீனமானவனை அடக்கி ஆளுகிறதும், வல்லரசுகள் சித்தரசுகளை அடக்கி ஆழ்வது, பெரும்பான்மையினம் சிறுபான்மையினத்தை அடக்கி ஆழ்வதும் இன்றைய நவநாகரிக உலகத்தில் நாம் காணுகிற ஒரு யதார்த்தமான காரியம் தானே. தேக போலீஸ் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு போலீஸ்கார எடுத்துக்கொள்ளுங்க, அவன் போட்டிருக்க உடுப்புக்கும் அவனுடைய தொப்பிக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு. 150-160 ஹைவேல போய்கொண்டிருந்தால் திடீர்னு அங்கே ஒரு பச்சை காரை கண்டுட்டா உடனே என்ன செய்யறோம், என்ன காரியம், போலீஸ். அடுத்து என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கு. அவன் வெள்ளிய தடி போல இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஹலோ, ஒரு குச்சி போல அவன் இருக்கலாம், ஆனா அவன் தலையில என்ன இருக்குது, பச்சை தொப்பியும் பச்சை உடுப்பும் போட்டிருக்கான். இந்த நாட்டை சொல்றேன், நம்ம நாட்டை இல்ல, அந்த அந்த உடுப்புக்கு அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆகவே எப்படிப்பட்ட மலசாலியாக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் அந்த அதிகாரத்துக்கு அவனே சொன்னான். ஆனா அதே அதிகாரி அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறதுக்கு இடம் இருக்கு. அரசியலிலே இப்படிப்பட்ட காரியங்கள் அடிக்கடி நடக்கிறது, அம்பலத்தில் வெளிச்சம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் ஆவிக்குரிய திருச்சபைக்குள்ள நுழையாமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், மறந்துவிடக்கூடாது. நமக்கு அதிகாரம் இருக்கலாம், ஐ மீன் சபைக்கும் தேவன் அதிகாரங்களை கொடுத்திருக்க வேதத்தின் வெளிச்சத்தில், மறக்க முடியாத ஒண்ணு. ஒழுங்குகள் நிலைநாட்டப்பட அதிகாரம் அவசியமே. ஹலோ, ஒழுங்குகள் நிலைநாட்டப்பட அதிகாரம் அவசியமே. ஆனால் அந்த அதிகாரம் கட்டுவதற்காக இருக்கணும், அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் நிலைமைகள் மாறுதலாக அமையும். புரிஞ்சுக்கணும், சாதனத்தில் அதிகாரம் இருந்தது, ஆகாரை அடைக்கினார், கடுமையாக நடத்தினார், விட்டு விட்டு ஓடுற அளவுக்கு கடினமாக நடத்தியிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் சில அதிகாரங்கள் காணப்படலாம், நமக்கு பச்சை உடுப்பு இல்லாமல் இருக்கலாம், நீல உடுப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நாம இருக்க நிலைமைகளில் சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அது குடும்ப ரீதியாகவும் சரி ஊழிய ரீதியாகவும் சரி, அவைகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் அதற்கும் ஒரு கணக்கு தேவனிடத்தில் உண்டு என்பதை நானும் உணர்கிறேன், நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சாராள் ஆகாத சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மையாகும். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அடுத்த குறிப்பு நாம் சீக்கிரமாக கடந்து செல்லும். ஐந்தாவது குறிப்பு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், வாசிப்போம் ஏழில இருந்து பத்து வரைக்கும். பதினாறாம் அதிகாரம் ஏழில இருந்து பத்து வரைக்கும் சீக்கிரம் வாசி.
கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீருண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன்
நாச்சியாரங்க இப்ப காரியத்துக்கு வாங்க. இப்ப அடக்கி ஆண்ட நிலைமையின் படியா முச்சு முட்டி சாகாம ஆகார் விட்டு விட்டு ஓடுதான். எங்கே போறே தெரியல, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போய்தான் போய்தான் காணும். அப்படிதான் சில சொல்லவே நான் கேட்டிருக்கேன். தோத்திரம் எங்க போறே தெரியல, ஆனா எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போகிறோம். விடுதலை விடுதலை விடுதலை, அடக்கு முறையிலிருந்து விடுதலை, அதிகார துஷ்பிரயோகத்தில் இருந்து விடுதலை, அம்மாவின் ஆட்சியிலிருந்து விடுதலை. ஓடுறா ஓடுறா, எங்கேயாவது ஓடிடும், தப்பிடும், ஓடிக்கொண்டு இருக்கும் போதுதான் கர்த்தருடைய தூத ஹலோ கவனிக்க, இவர் ஓடிக்கொண்டு இருக்கும் போதுதான் கர்த்தருடைய தூதன் அவளுடைய ஓட்டத்தை இடை மறிக்கிறார். ஆகாரே ஸ்டாப், ஓடுறது போதும் நெல்லு நிதானி. ஹலோ, ஆகாரே ஓடுனது போதும் நெல்லு, நான் சொல்றது கேளு. இப்ப கர்த்தருடைய தூதன் பேசுகிறார், யாராவது ஆகாரோட என்ன பேசினாரா?
கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ,
உன் நாச்சியார் அண்டைக்கு
திரும்பி
போ
என்றார்.
உன் நாச்சியார் அண்டைக்கு என்ன செய்யும், திரும்பி போ. அது மாத்திரம் இல்ல, அவருடைய கையுக்கு
அடங்கி
அப்பப்பா திரும்பி போ மட்டுமல்ல, அவனுடைய கையுக்குள்ள அடங்கிரு. எந்த இடத்தை விட்டு ஓடி போனாலோ அந்த இடத்துக்கு கோபம், திரும்பி போ. எந்த கைக்குள்ள அடங்கி இருக்க மாட்டேன் என்று ஓடினாலோ இப்ப ஆலோசன அதே கைக்குள்ள திரும்பி போ. இது எப்படி இருக்கு, ஜீவிக்கவே முடியல. ஆண்டவரே நீ என்ன சொல்றீங்க, எப்படிதான் அதுக்குள்ள இருக்கிறது, அந்த வீட்டுல எப்படி இருக்கிறது, இந்த அடக்கு முறையில நான் எப்படி இருக்கிறது, சாதாரோட நான் எப்படித்தான் இருக்கிறது, எப்படியாவது அந்த வீட்டை விட்டு போனால் காணும் என்று நான் ஓடி வருகிறேன். தனியா ஓடினாலும் பரவாயில்ல, கருவில இன்னும் உலகத்தின் கண்களுக்கு இது புரியல, ஆனா உன்னதமான கண்களுக்கோ உன்னதமான தேவனுடைய கண்களுக்கோ எல்லாம் வெளிச்சம். எங்கே போற, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், கேள்வி திரும்பி போ. மட்டுமல்ல, ஒரு நாச்சியாருக்கு அடங்கியிரு. நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த வார்த்தைகளை ஆகாரால ஒரு கணம் ஜீவனித்திருக்க முடியாது, இதை விட்டுதானே ஓடி வரா. ஆனா ஆண்டவரும் அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்றது போல அங்கேயே போய் இருந்து சொல்றாரு. ஒருவேளை நானும் என்ன யோசிச்சிருப்போம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க, கொஞ்சம் யோசிக்க வேணா, இப்படி என்ன கடினமாக நடத்துறாள், இப்படி என்ன வேதனைப்படுத்துறாள், இதை குறித்து கொஞ்சம் யோசிக்காம திரும்பவும் என்ன அங்க போயிருந்து சொல்றது மாத்திரமில்ல, அவளுடைய கைக்குள்ள என்ன அடங்கி, இதுதானே பிரச்சனை, அடங்கி அடங்குறது நமக்கு பிரச்சனை. ஆனா ஆண்டு சொன்னாரு, கோப திரும்பி போ, அடங்கிரு சொல்லி சொன்னார். இப்ப இதுல இருந்து நாம் கண்டுகொண்ட ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமோ, கொஞ்சம் கவனிங்க, பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் பிளீஸ். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, நான் சொல்றது கேளுங்க. சிக்கல்களை கண்டு ஓடிவிடக் கூடாது. நீங்க கையில வச்சிருக்க வேதத்தையும் பாருங்க, ஆண்டவரையும் பாருங்க. வீட்டில் சிக்கல் இருக்குது, அடக்கி ஆளப்படுகிறேன், கடினமாக நடத்தப்படுகிறேன், என்னால் அங்கு இருக்க முடியாத நிலைமை. ஆனால் தேவனுடைய வார்த்தை வருகிறது, அங்கேதான் நீ போகணும், அங்கேதான் நான் இருக்க, அங்கேதான் நீ இருக்கணும், மட்டுமில்ல அவளுக்கு அடங்கி இருக்கணும். அப்ப இதை குறித்து நான் யோசித்து யோசித்துக் கொண்டு இருக்கும் போது என் மனதுக்குள்ள வந்த ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், சிக்கல்களை கண்டு ஓடிடக்கூடாது, பிரச்சனைகளை கண்டு பின்வாங்கிடக்கூடாது. ஒருவேளை சாராள் ஆகாரை கடினமாக நடத்தியிருக்காவிட்டால் ஆகார் ஓடி இருக்க மாட்டார். அவர் கடினமாக நடத்தப்பட்டபடியால் இருக்க முடியாமல் பொறுக்க முடியாமல் ஓடி போனார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ அங்கேதான் போகணும், அங்கேதான் இருக்கணும், மட்டுமல்ல அவருடைய கடத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். அப்ப இதை நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? சிக்கல்களை கண்டு நாம் நழுவிடக்கூடாது, பிரச்சனைகளை கண்டு நாம் பின்வாங்க கூடாது. குறிப்பாக தேவ பிள்ளைகளாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கவனிக்க வேண்டியதும் என்னவென்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய வாழ்விலும் சரி, அழைப்பிலும் சரி, பிரச்சனைகளை கண்டு நாம் ஓடிடக்கூடாது. நான் அங்கே இருக்க வேண்டுமா? இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம் என்றால் நாம் அங்கு இருக்கத்தான் வேணும். கடினமாக இருக்குது உண்மைதான், ஆனா தேவனுடைய வார்த்தை வருகிறது தன் அங்கேதான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலே நாம் பல சிக்கல்களை சந்திக்கிறோம். கணவன் மனைவி, தாய் தகப்பன் பிள்ளைகள், பல சிக்கல்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பல கருத்துகளுக்கு, பல அபிப்பிராயங்களுக்கு, பல கஷ்ட நஷ்டங்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நாம் அந்த 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 இடத்தை விட்டு நாம் ஓடிவிடுறதுக்கு நாம் நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்விலே, தேவனோடு நாம் வாழ்கிற வாழ்விலே பல போராட்டங்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதற்காக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பின்வாங்கிடக்கூடாது. நம்முடைய ஊழிய வாழ்விலே, நம்முடைய அழைப்பிலே பல கஷ்டங்களை, பல வேதனைகளை நாம் தாண்ட வேண்டி, சகிக்க வேண்டி, நாம் கடன் செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. அதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த அரும் பெரு ஊழியத்திலிருந்து நானும் நீங்களும் பின்வாங்கிடக்கூடாது. சிக்கல்களை கண்டு நாம் பின்வாங்கிடக்கூடாது, பிரச்சனைகளை கண்டு நாம் பின்வாங்கிடக்கூடாது. கடினமாக நடத்தப்பட்டால், கடினமான சூழ்நிலை, கஷ்டமான நிலைமை உண்மைதான், தேவன் அறிவான். ஆனா ஆண்டவர் சொன்னார், திரும்பிப்போம், எனக்கு தெரியும் நீ கடினமாக நடத்தப்படுறத நான் அறிவேன், உடைய மனம் உடைகிறத நான் அறிவேன், நீ அநீதியாக நடத்தப்படுறத நான் அறிவேன். நானூறு ஆண்டுகள், நான்கு நூற்றாண்டு காலங்கள், இஷ்டவேலர் வீட்டில் இருந்தான், அடிமைத்தனத்திலே உழந்தான், கூக்குரட்டான், அநீதியாக நடத்தப்பட்டான். வேலை செய்தார்கள், சம்பளம் இல்லை, பசிக்குது, சாப்பிட இடம் கொடுக்கப்படவில்லை, கடினமாக நடத்தப்பட்டார். ஆண்டவர் அதற்கும் ஒரு நேரத்தை வச்சு, அது கொஞ்சம் அப்புறம் சொல்றேன். இந்த கரிமானவர்களே, சிக்கல்களை கண்டு நாம் ஓடிடக்கூடாது. சிக்கல்கள் இல்லாத வாழ்வு, கஷ்டங்கள் இல்லாத வாழ்வு பரலோகத்தில்தான் உண்டு என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியுமே. திரும்பிப்போ, ஒரு நாச்சியாருக்கு அடங்கி இருந்தார். அடுத்த குறிப்பு நான் கடந்த நேரம் போறது. ஆறாவதாக 16:11
பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவரை நோக்கி, நீ கற்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால்
அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆறாவது குறிப்பு நான் என்னவென்றால், ஆகாருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டாரா? ஹலோ, அப்படி இருக்க முடியல. ஆகாருடைய அங்கலாய்ப்பை, அவருடைய உள்ள குமரலை, அவருடைய இருதயத்தில் இருந்த வேதனைகளை, அவர் கடினமாக நடத்தப்பட்டு அவருடைய உள்ளம் உடைந்து போய் உருக்குலைந்து போய் இருக்கிற நிலைமையை, அவருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டபடினார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்றது. இப்ப நான் சொல்றேன், கவனிங்க, ஆகாருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டது உண்மையாக இருந்தால், உங்களுடைய என்னுடைய அங்கலாய்ப்பையும் கர்த்தர் கேட்டுள்ளார் என்பது சத்தியமே. ஹலோ, நான் சொல்றது உண்மையா? ஏனென்றால் தேவன் மாறாதவன். நீங்க கேட்டுக்கொள்றீங்களா? ஹலோ, தேவன் மாறாதவன், இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவன். அன்றைக்கு ஆகாருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டது உண்மையாக இருந்தால், இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பு, அவருடைய உள்ள குமரல்கள், அவருடைய இருதய வெடிப்புகள் எல்லாவற்றையும் கேட்கிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் மறக்கவே கூடாது. எனக்கு அறிமானவர்களே, ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டு ஆகாருக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் நம்முடைய அங்கலாய்ப்புகளை கேட்டு நமக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பது சத்தியம். ஆனால் ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டு கர்த்தர் உதவி செய்தது உண்மைதான். நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்டு கர்த்தர் நமக்கும் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் ஆகார் முட்டு முழுவதாக தேவனுடைய வார்த்தைக்கு சத்தி பண்ணது போல, ஆகார் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தது போல, நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தால்தான் நம்முடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டு நமக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என கருமானவர்களே, கடினமாக நடத்தப்பட்டது உண்மை, இருக்க முடியாமல் போனது உண்மை, விட்டு விட்டு ஓடி போறாள். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, திரும்பி போ, அவருடைய கையிலே அடங்கீர் என்று சொன்ன போது ஆகார் மறு உத்தரவாக ஒரு வார்த்தையும் அங்கே சொன்னதாக வேதத்தில் ஒன்று பேக்கவில்லை. இவ்வளவு கடினமாக நடத்தப்பட்டு வேதனைப்பட்டு வீட்டை விட்டே ஓடி போறாள் ஒரு கற்பனை பெண், போகும்முடன் தெரியாமலே போய்கொண்டிருக்கிறாள் ஒரு பெண். ஆனா ஆண்டவரோட பார்த்து சொல்றாரு, நீ திரும்பி போய் நாச்சியாருக்கு அடங்கீர் என்று சொன்ன போது ஆகார் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. உடனடியாக தேவ வார்த்தைக்கு சத்தி பண்ணிதான், உடனடியாக தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்புக்கொண்டு கடினமாக நடத்தப்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, நான் போகிறேன் திரும்பி என்று சொல்லி அப்படியே ஆகா திரும்பி வந்து, ஹலோ எங்க இருந்தால் சாரோட இருந்தால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆகாவுடைய அங்கலாப்பை கேட்டு கத்தரவளை ஆசீர்வதித்தது உண்மைதான். அதே போல நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவனமாக இருந்தால் ஆகாரை போல நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக நாம் சப்மிட் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது மாறாத தேவன் நம்முடைய வாழ்விலும் தன்னுடைய மாறாத கிரியைகளை நடப்பிக்க அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஃபைனலி அண்ட் லாஸ்ட்லி, ஏழாவதாக கடைசியாக இப்ப படிங்க, கடைசி வசனங்கள் அப்படி வாய்ச்சி முடியும். 12 இருந்து,
அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லெகாய் டோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டால் ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாயிருந்தான்.
இப்ப என்ன கவனிங்க, இது ஒரே குறிப்பு சொல்லி நான் முடிகிறேன். ஆகார் ஒரு வேலைக்கார பெண், எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர், எகிப்திய பெண். ஆகார் சொல்ல சீக்கிரம் முடிக்கும். ஆகார் ஆபிரகாமோடு இருப்பது, ஆபிரகாமோடே இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. சொல்ல உலக ஆகார் யாரு? ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி. இப்ப இஸ்மவேல் என்கின்ற ஒரு குமார்னு பிறந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. டீனேஜ் இஸ்மவேல் ஆகார் ஆபிரகாமுடைய வாழ்வது தேவனுடைய நோக்கம் அல்ல. லோத்து ஆபிரகாமுடைய இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆனா லோத்து ஆபிரகாமுடைய ஒட்டிக்கொண்டிருந்தான். ஆனா இந்த டைம் கேம், நேரம் வந்தபோது லோத்தும் ஆபிரகாமும் பரிந்தார். ஆகாரும் ஆபிரகாமுடைய இருப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. ஆனால் ஆபிரகாமையும் சாரானையும் விட்டு ஆகார் ஓடி போன போது முதல் தேவன் அவளை இடைமறித்து வீட்டை அனுப்பினார். ஏன் தெரியுமா? நல்ல கவனி. ஏன் தெரியுமா? ஆகார் ஆபிரகாமை விட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தான். ஆனா அது அல்ல தேவன் குறித்த நேரம். ஆகவே கோபேக், உனக்கு குறிக்கப்பட்ட காலமும் நேரமும் வரும் வரைக்கும் நீ இருந்த இடத்தை விட்டு நகராத. This is the message from the Lord to Hagar. ஆகாருக்கு தேவன் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? நீ ஆபிரகாமை சாராளை விட்டு புறப்பட்டு போக வேண்டியது என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம். ஆனாலும் this is இது அல்ல அந்த நேரம். ஆகவே go back, திரும்பி போ. காலம் கடந்தது, இப்ப தேவனுடைய கடிகாரம் சுழருது. இப்போ நேரம் வந்தது. ஆகார் ஆபிரகாமை விட்டு தெரிகிறார். இப்ப படிங்க 21 அதிகாரம், ஆதியாகமம் 21 அதிகாரம், சீக்கிரம் படிங்க. 9-12 நான் முடிக்க போறேன். 9-12 21 அதிகாரம், 9-12 வா.
பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணப்படுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும்.
அடிமை பெண்ணையும் அவளுடைய குமாரனை புறம்பே தள்ளும்.
இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றால், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த புள்ளியையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில்
என்ன நடக்குது? ஆபிரகாம் என்ன செய்யறாரு? தன் மகன் இஸ்மவேல், தன்னுடைய சொந்த மகன் இஸ்மவேலை ஆகாரை அழைத்து என்ன செய்யற? போங்க. ஹலோ, போங்க. வை, தேவனுடைய நோக்கம் அல்ல. நீங்க தொடர்ந்து என்னோட இருக்குது. தேவனுடைய நோக்கம் சொந்த மகன் தான் இஸ்மவேல். ஆபிரகாமுக்கு சொந்த குமாரன் தான். ஆனா நேரம் வந்தது, ஒரு துருக்கு தண்ணீரையும் கொடுத்து ஆகாரை அழைத்து தன் மகனின் ஓடத்தில் ஒப்பு கொடுத்து எப்படி? முதல் ஆகார் ஓடும் போது ஆண்டவர் சொன்னார் திரும்பிப்போ. ஆனா இப்ப நேரம் வந்தாயிட்டு ஆகார் ஆபிரகாமையும் சாராளையும் விட்டு போகிற நேரம் வந்தார். இது தேவனுடைய நேரம், இது தேவனுடைய காலம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன முக்கியமா கவனிங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அது யார் சொன்னது? தேவன் சொன்னார். பிரசங்கிய புஸ்தகம் 3 அதிகாரம் 3வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. There's a time for everything. அப்படி பைபிள் சொல்லு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லு. ஆகவே காலத்து கர்த்தருடைய காலம் கனியும் வரை, கர்த்தருடைய நேரம் வரும் வரைக்கும் நாம் அந்த நேரத்துக்கு குறித்த அந்த காலத்துக்கு நேரத்துக்கும் காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும் போது நாமும் நடக்கணும். ஆண்டவர் இயங்காத நேரத்தில் நாம் ஒன்றை இயக்கிறதுக்கு நாம் முயற்சிப்போமாக இருந்தால் அது பழுதுகளையும் அது பாதகமான காரியங்களை கொண்டு வரும் என்பதை நாம் மறக்கவே கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியேறுவதற்கு தேவன் ஒரு குறித்த காலத்தை அவர் நிர்ணயித்தார். இன்னொரு நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? நம்முடைய தேசத்திலே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் உள்நாட்டு யுத்தம் நடந்தது, பிரச்சனை நடந்தது. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஒரு காலகட்டத்திலே ஆயிரக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நாட்டில் இந்த பிரச்சனை தீரணும், யுத்தம் தீரணும் என்று ஜெபம் பண்ணியிருக்கார்கள். தேவ சமூகத்தில் அவர்கள் செய்த ஜெபங்கள் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதிவு கொடுத்தார். நானும் ஒரு நாள் இது குறித்து பல வருடங்களுக்கு முன்பாக ஆண்டத்தில் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு காரியம் வழிபடு. நான் தேவ சமூகத்தில் சொல்றேன், இதை குறித்து இதே காரியத்தை நான் இன்னும் ஏற்கனவே பிரச்சனை தீர்றதுக்கு முதலே 1-2 இடங்கள் இதை நான் குறிப்பிட்டிருக்கேன். எப்படியாய் எகிப்து தேசத்திலிருந்து தன் ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் தேவன் குறித்தாரோ, அந்த காலம் வந்தபோது அவர்களை வெளியில் கொண்டு வந்தார். அதே போல நம்முடைய தேசத்தில் யுத்தம் நடந்தது உண்மை. பலர் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் இரவும் பகலும் ஜெபித்தது உண்மை. ஆனால் தேவன் நம்முடைய தேசத்துக்கும் ஒரு காலத்தை குறித்து வைத்திருந்தார். அந்த காலம் வந்தபோது கர்த்தர் யுத்தத்தை நிறுத்தினார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தேசத்தின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருடங்கள் ஆகும் என்று தேவன் எரேமியா மூலமாக முன்குறித்த காலங்களை தானியல் அறிந்த போதும் உபவாசித்து ஜெபித்தார். தானியலுக்கு தெரியும், 70 வருஷங்கள் ஆகும் இந்த சிறையிருப்பில் இருந்து, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து நாம் விடுதலையாக 70 வருடங்கள் ஆகும் என்று ஏற்கனவே எரேமியா மூலமாக தேவன் ஒரு காலத்தை குறித்து விட்டார். அதுல தேவன் மாற மாட்டார் என்பது தானியலுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா தானியல் ஜெபிக்கிற மனிதன் ஆயிட்டது, அவன் தேவனை தேடுற மனிதன் ஆயிட்டது, அவன் மன்றாடுகிற மனிதன் ஆயிட்டது. குறிப்பை காலத்தையும் குறித்த நேரத்தையும் அறிந்தாலும் அவன் முழங்கால் போட்டு தேவ சன்னிதானத்தில் போய் ஜபிக்கிறவனாக, ஏனென்றால் அவன் தேவனை நம்பி வாழ்ந்தான். அது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. உனக்கும் எனக்கும் நம்முடைய இந்த பூமி குறித்த வாழ்க்கையாளர்கள் சரி, தேவனோடு வாழ்கிற காரியங்களால் சரி, ஊரிய வாழ்க்கையாளர்களும் சரி, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரிடத்தில் ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு என்பதை நீயும் நானும் மறவன். There's a time for everything. அது காலத்துக்கு முதல் நாம் எதையும் நாம குழப்ப கூடாது, எதையும் நாம் முறிக்க கூடாது, எதையும் நாம் உடைக்க கூடாது, எதிலும் ஒரு பாதிப்பையும் பாதகத்தையும் கொண்டு வரதுக்கு நாம் முயற்சி கூடாது. தேவனிடத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. படிங்க அதே பிரசங்கி புத்தகம் 3:11
அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார்.
சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியா செஞ்சிருக்கார் ஐயா. உன்னை இந்த பூமியில அனுப்புறதுக்கு தேவன் ஒரு காலத்தை ஏற்கனவே குறித்திருந்தார், தெரியுமா? நீயும் நானும் இந்த பூமியில நீங்க எத்தனை ஆண்டு பிறந்தீங்க அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க இத்தனை ஆண்டு பிறக்க வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காலத்தையும் நேரத்தையும் குறித்திருந்தார். அது அந்த குறித்த காலத்தில் நீங்க இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. நமக்கு ஒரு காலத்தை ஏற்கனவே குறித்திருக்கிறார். நாம் எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதையும் தேவன் ஏற்கனவே நமக்கு குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த குறுகிய காலத்தில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாம் இந்த நிரந்தரமாக இந்த பூமியில வாழ போறதும் இல்லை. அது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு என்று தேவன் தேவனுடைய வேதம் பழி வச்சிருக்க. அதினதின் காலத்திலே தேவன் அதினதை நேர்த்தியாக செய்வார். அவன் மனுஷன் அவசரப்பட்டு காரியங்களை குழப்பி அடிப்பான், ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அதினதின் காலத்திலே அதினதை நேர்த்தியாக செய்கிறார். பாருங்க ஆண்டவர் நாமத்தை. நான் யோசித்து பார்த்தேன், இந்த மரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த சம்மர் காலம் வந்துட்டா இந்த மரங்கள் இந்த நாட்டிலே எவ்வளவு பூ பூத்து பூத்து கொழுங்குது பாருங்க. அந்த மொட்டுகளும் அந்த பூக்களும் எங்கெங்க வருது? இம்போர்ட் பண்ணப்படுதா, இறக்குமதி செய்யப்படுதா? இல்ல, அந்த மரத்துக்கு தான் இருக்குது. ஹலோ, அந்த மரத்துக்கு தான், அதுக்குள்ளதான் இருக்குது. அது அந்த சாரம் எடுத்து அது கருவாக்கி அது முட்டாக்கி கடைசி என்னவாக்கி அதை பூவாக்குது. மனுஷன் அதை வட்டிக்கொண்டு காசுக்கு வைக்கலாம். எங்கேயாவது ஒரு பூ காலத்துக்கு முந்தி பூத்த சொல்லுங்க, அதுக்கு தெரியும். தன் காலத்துல அது முட்டாகி அது விரிந்து அந்த நேரத்தில் அது பூக்கும். பாருங்க, தன் நேரம் வரும்போது அது வாடி போதுவான். இதை யாரு கட்டி கொடுத்தது? தேவன் அதுக்கு ஒரு காலத்தை நேரத்தை குறித்தார். அது அப்படி எங்கிட்டு பாரு, சூரியன் காலமும் உதிக்குது மறையுது, தேவன் அதுக்கு ஒரு காலத்தை நியமிச்சிருக்க. எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அப்படியானால் மனிதனுடைய வாழ்விலே, அது ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்விலே அதினதின் காரியத்தை அந்தந்த காலத்தில் தேவன் செய்ய தவறு வர ஒருபோதும் தவற மாட்டான், ஒருபோதும் தவற மாட்டான். He will never fail. தேவன் தவறாத. அதே பிரசங்கி 8:6
எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு.
எல்லா காரியத்துக்கும்
காலமும் நியாயமும் உண்டு.
எல்லா காரியத்துக்கும் ஒரு காலமும் ஒரு நேரமும் உண்டு. இதை நீ அறிவாயோ? இதை நீ புரிந்து கொள்வாயோ? இதை நீ அறிவாயோ? அறிந்தால் அவசரப்பட மாட்டேன். தேவன் அதினதின் காரியத்திலே அதினதின் காலத்திலே அதை அதை நேர்த்தியாக செய்யும். ஆகா, முதலாவது அவள் ஓடும்போது திரும்பி போன்றார். ஆனா 21:1 நாம் வாசிக்கிறோம், அனுப்பி சாரால் சொல்றதை கே, உன் சொந்த குமாரன் தான், அனுப்பி. அதுக்கும் அவர் அவன் கீழ்படினார். தன் கற்ப பொறுப்பாகி இஸ்மவேலை ஆகாரே ஒரு திருத்து தண்ணி வச்சு தான் சேர்த்து வச்சிருக்க ஒரு சொத்துல ஒரு பகுதி கூட அவனுக்கு கொடுக்கல, தெரியுமா? ஆபிரகாம் சீமானா இருக்க, ஆனா அவனுக்கு கொடுக்கல. இப்ப நான் சொல்ல முடியும், அவன் அலியான் செஞ்சுட்டான். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். உன்னுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் நீயும் நானும் எதிர்பார்க்கிற சில காரியங்கள், ஒருவேளை நீயும் நானும் தேவத்தில் வேண்டிக் கொள்கிற சில முக்கியமான காரியங்கள் கூட தேவன் நமக்கு அருளுவதற்கு தேவன் நமக்கு கொடுப்பதற்கும் அதற்கும் ஒரு காலம் தேவனிடத்தில் ஒரு நேரம் உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதுவரை நாம் ஆபிரகாம் போல விசுவாசத்தோடு ஜெபித்து போராடி அவைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நீங்கள் என்னை காணுகிற தேவன், இன்றைக்கும் தேவன் நம்மை காணுகிறவராக இருக்கிறார். நாம் யாவரும் எதிர்ப்போமா?